அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 14 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழகத்தில் பொங்கல் தினமான இன்று ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடந்த போராட்டம்.
பாரதிய ஜனதான்ற கட்சியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. இது கட்சி சார்ந்தது, நாங்க யாரு எந்த கட்சியும் கிடையாது, மாணவன் நாங்க எல்லாரும் சேர்ந்தே சொல்றோம்.
இலங்கையில் கடந்த 27 ஆண்டுகளாக அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த ஊரணி கடல் பிரதேசம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது குறித்த செய்தி.
தாங்க மீன் பிடிக்க போறோம் என்று சொல்லி ராணுவ தளபதியையும் அரச அதிபரையும் தொடர்பு கொண்டு கேட்டு அதுக்காக இந்த உதவியை செய்து கொடுத்திருக்கு.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழ் இளம்பருதி.
மாலியில் ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் பங்கு கொள்ளும் முக்கிய உச்சி மாநாடு ஒன்று தொடங்கியுள்ளது. காம்பியாவின் அரசியல் நெருக்கடி இந்த மாநாட்டில் பெரும் பகுதி பேச்சுவார்த்தைகளை ஆக்கிரமிக்கிறது. காம்பியாவை நீண்டகாலம் ஆட்சி செய்த யாக்கியா ஜாமே பதவியிலிருந்து இறங்க செய்வதற்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் தோல்வியடைந்த ஒரு நாளுக்கு பின்னர் தொடங்கிய 27வது ஆப்பிரிக்க பிரான்ஸ் உச்சி மாநாட்டில் காம்பிய அதிபர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அடமோ பாரோ கலந்து கொள்கிறார். ஜனவரி 19 நாள் பாரோ ஆட்சி பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அந்நாளுக்குள் ஜாமே பதவியிலிருந்து இறங்காவிட்டால் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார சமூகம் எனப்படும் பிராந்திய அமைப்பு ராணுவ ரீதியில் தலையிடுவதாக மிரட்டியுள்ளது.
சிரியாவில் உள்ள மிகப்பெரிய எதிர்க்கட்சி குழுக்களில் ஒன்று ரஷ்யா மற்றும் துருக்கி மத்தியஸ்தராக செயல்படும் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அதே சமயம் சிரியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் தியர் எல்சோரின் அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளில் பெரியதொரு தாக்குதலை ஐஎஸ் குழுவினர் ஆரம்பித்துள்ளனர். ஐஎஸ் மற்றும் அரசு படைப்பிரிவுகளுக்கு இடையில் நடைபெற்றுள்ள கடும் மோதல்களில் இருதரப்பிலும் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சிரிய செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு போர் விமானங்கள் ஐஎஸ் நிலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன.
செர்பிய இன மக்கள் வாழும் கொசோவோவின் வடக்கு பகுதிக்கு செர்பிய தேசிய கொடியின் நிறத்தில் வண்ணமடிக்கப்பட்ட ஒரு ரயிலை பெல்கிரேடிலிருந்து அனுப்பி ரயில் சேவை ஒன்றை செர்பியா தொடங்கியுள்ளது. இந்த நடவடிக்கை ஆத்திரமூட்டுவதாக அமைகிறது என்று கொசோவோ அதிகாரிகள் கண்டித்திருக்கின்றனர். இந்த ரயிலின் வெளிப்புறத்தில் கொசோவோ செர்பியாவை சேர்ந்ததே என்ற சுலோகம் 20 வேறுபட்ட மொழிகளில் வண்ணமடிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயிலின் உட்புறத்தில் கொசோவோவில் உள்ள பிரபல மடாலயங்களைச் சேர்ந்த செர்பிய ஆர்த்தோடாக்ஸ் மத தலைவர்களின் உருவங்கள் வரையப்பட்டுள்ளன. 2008 ஆண்டு செர்பியாவிலிருந்து பெறுவதாக கொசோவோ தன்னிச்சையாக அறிவித்தது. இந்த பிரகடனம் ரஷ்யா ஆதரவு பெற்றிருக்கும் செர்பியாவால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தனிமையாக ஈடுபடுவதை விட சர்வதேச ஒத்துழைப்போடு செயல்படுவதே வலிமையானது என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை ஜெர்மனி சான்சலர் ஏங்கலா மெர்க்கல் வலியுறுத்தியுள்ளார்.
Wir werden natürlich jetzt auch mit dem neuen amerikanischen Präsidenten das Gespräch suchen.
2008 ஆண்டு சர்வதேச நிதி நெருக்கடியின் போது ஒருங்கிணைந்து எடுக்கப்பட்ட பதில் நடவடிக்கைகளை அதற்கு சான்றாக மெர்க்கல் சுட்டிக்காட்டினார். டிரான்ஸ் பசிபிக் வர்த்தக உடன்பாட்டுக்கு அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிப்பது பற்றி தன்னுடைய அதிருப்தியை மெர்க்கல் முன்னதாக வெளிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
மோசூல் நகரத்திலிருந்து இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரை ஒழித்துவிடும் போர் நடவடிக்கையில் மோசூல் பல்கலைக்கழகம் முழுவதையும் அரச படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக ஈராக் அரசு தொலைக்காட்சி அறிவித்திருக்கிறது. மோசூலில் தங்களுடைய முக்கிய தளங்களில் ஒன்றாக இந்த பல்கலைக்கழகத்தை ஐஎஸ் பயன்படுத்தி வந்த நிலையில் இதனை கைப்பற்றுவதற்கான சண்டை ஒரு நாளுக்கு முன்னர் தொடங்கியது. ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ரசாயனங்கள் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டறியப்பட்டதாக ஈராக் ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
கத்தோலிக்க திருச்சபைக்கான பாலத்தீன தூதரகம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ள நிலையில் போப் பிரான்சிஸை பாலத்தீன அதிபர் முகமது அப்பாஸ் வத்திக்கானில் சந்தித்து பேசியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்து போன நிலையில் பெரும் வறட்சி நிலவுகிறது. இதுகுறித்து கடந்த 2 நாட்களாக நமது செய்தியாளர் முரளிதரன் காவிரி டெல்டா பகுதிகளுக்கு சென்று செய்திகள் வழங்கியதை கேட்டோம். அவர் நேரில் கண்ட காட்சிகள், வறட்சி நிலை குறித்து அவரது உணர்வுகள் பற்றி அவரிடம் கேட்டேன். முரளி, வணக்கம்.
வணக்கம்.
நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல விவசாயிகளை நேர்ல சந்திக்கிறதுக்காக பயணம் பண்ணிருந்தீங்க இல்லையா? உங்க பயணத்துல நீங்க சந்திச்ச விவசாயிகளோட நிலைமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தமிழகத்தோட டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூரையும் கூட அந்த டெல்டா மாவட்டங்கள்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த மாவட்டங்களில் எல்லாமே இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. மழை பெய்யாத காரணத்தினாலும் காவிரியில் தண்ணீர் வராத காரணத்தினாலும் இந்த பகுதியோட விவசாயிகள் வந்து கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கும் 14 லட்சம் ஏக்கர்ல வந்து 2.5 லட்சம் ஏக்கர் வந்து விவசாயத்துக்கே போகல. மழையும் பெய்யாது, நம்ம காவிரி தண்ணீரும் வராதுங்கிறனால அவங்க விவசாயத்துக்கே போகல. மீதம் இருக்கிறதுல 3 லட்சம் ஏக்கர்ல வந்து பம்ப் செட் மூலம் விவசாயம் பண்றாங்க. மற்றவர்கள் எல்லாருமே மழையை நம்பியும் காவிரி நீரை நம்பியும் ஏதோ ஒரு வகையில காவிரி நீர் நம்ம பகுதிக்கு வந்துடும், ஏன்னா செப்டம்பர் மாதம் திறந்து விட்டாங்க, அது நம்ம பகுதிக்கு வந்துடும்ங்கிறனால அவங்க வந்து விவசாயத்தை துவங்கினாங்க. ஆனால் அது ஒரு கட்டத்துல வந்து நின்று போச்சு. நவம்பர் மாதம் இறுதியில காவிரி நீர் நின்று போச்சு. அதற்கு பிறகு பருவமழையும் போயிட்டு போச்சு. இதனால பாதி வரைக்கும் வளர்ந்த பயிர்கள், நீங்க தஞ்சாவூர் பகுதி முழுக்கவே பார்க்கலாம் வாகனங்கள்ல செல்லும் போது, பாதி வரைக்கும் இருந்த பயிர்கள் வந்து பச்சை பசேல்னு காட்சி வைக்குது. ஆனா அது எல்லாமே வந்து ஒரு வளமையோட ஒரு அடையாளமாகவும் நல்ல விளைச்சலோட அடையாளமாகவும் நம்ம கொள்ள முடியாது. அந்த பயிர்கள் அத்தோட வளர்ச்சி நின்று போய் அந்த பயிர்களை எல்லாமே ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு அவங்க விட்டுட்டாங்க. என்ன காரணம்னா அவை இனிமே வளராது, அவற்றுக்கு இனிமேல் செலவழிப்பது வீண் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அந்த பகுதி விவசாயிகள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏக்கருக்கும் 25,000-28,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து அதுல முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து அவர்களுக்கு மிக மிக மோசமான சக ஆண்டாக அமைது.
அப்போ பொதுவாகவே ரொம்ப மோசமான குடிநீர், அதாவது ரொம்ப மோசமான அளவில் அங்கே வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அங்கே இருக்கிற நீர்நிலைகளுடைய நிலைமை என்னவா இருக்கு?
இப்போ நீர்நிலைகள் என்று பார்த்தோம்னால் இந்த பகுதிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய முக்கியமான நீர்நிலை அங்கே தமிழக கர்நாடகில் அமைந்திருக்கும் மேட்டூர் நீர்த்தேக்கம். அங்கிருந்து தான் இந்த பகுதிக்கு பாசனத்திற்கு நீர் வருது. அங்கே முழுமையாக நீர் இல்லை, அந்த அணை முழுமையாக வறண்டு விட்டது, தண்ணீர் திறக்கப்படுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு இங்கு இருக்கக்கூடிய வீராணம் ஏரி, வீராணம் ஏரியில வந்து நீங்க இந்த காலகட்டத்துல போனீங்கன்னா, அதாவது நவம்பர் டிசம்பர் காலகட்டங்கள்ல போனீங்கன்னா அது ஒரு கடல் போல காட்சியளிக்கும். இப்போது போய் பார்த்தால் அது ஒரு வறண்ட கட்டாந்தரையாக காட்சியளிக்கிறது. எந்த நீர்நிலையிலையுமே தண்ணி கிடையாது, தவிர எந்த வாய்க்கால்லையும் அந்த பகுதியில வந்து தண்ணி ஓடல, எல்லாமே புல்மண்டி போய் ஒரு மாதிரி தூர்ந்து போய் தான் கிடைக்கின்றன. இந்த பகுதி விவசாயிகளோட மக்களுடைய இந்த பகுதி விவசாய மக்களுடைய முக்கியமான இன்னொரு குறை என்னவென்றால், எந்த வடிகால்லையும் சரி, எந்த கால்வாயையும் சரி, எந்த குளத்தையும் சரி இந்த அரசுகள் தூர்வாரவே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முறை வறட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு பெரிய அளவில் நிதி ஒதுக்கி தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப் போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்க விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த பகுதியில போய் பார்த்தோம்னா நம்ம எந்த பக்கத்துலையும் எந்த நீர்நிலையிலையும் நம்ம தண்ணியை பார்க்க முடியாது. நான் பல அணைக்கட்டுகளை வந்து அங்க பார்த்தேன், கீழணை பார்த்தேன், அதே போல சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பார்த்தேன், வீராணம் ஏரி, எதிலையுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அவர்கள் குடிநீர் பஞ்சத்தை, மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தையும் இன்னும் 2-3 மாதங்கள்ல எதிர்கொள்வார்கள் அப்படிங்கறதுதான் நிலைமை.
ரொம்ப சிரமத்துல ஆழ்ந்திருக்கிற அந்த விவசாயிகளை அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் நினைவுபடுத்த முடியுமா?
ஒரு விவசாயி என்ன செய்திருக்கார், அவர் வந்து தன்னுடைய பயிரை பார்ப்பதற்காக தன்னுடைய நிலத்துக்கு சென்றிருக்கிறார். அவருக்கு இருக்கிறது 6 ஏக்கர் நிலம் இருக்கு, ஆனால் இந்த முறை தண்ணி இல்லைங்கிறனால 2 ஏக்கர்ல தான் விவசாயம் பண்ணியிருக்காரு. அந்த பயிரை பார்க்க போயிருக்காரு. ஆனா தண்ணி இல்லாம அது ஓரளவுக்கு வளர்ந்து குத்து செடியாக்க வளர்ந்து அது கருக ஆரம்பிச்சிருக்க ஒரு பருவம், அதை பார்த்தவரு அங்கேயே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னவென்றால், அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளியான குழந்தை, அவர் டிராக்டருக்கு வேற கடன் வாங்கியிருக்காரு. இந்த நிலத்துல விவசாயம் செய்வதற்காக கூட்டுறவு வங்கிகள்லயும் வணிக வங்கிகள்லயும் வாங்கியிருக்காரு. இப்ப இந்த அனைத்து கடன்களையும் அவருடைய மனைவி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பையன், மிகவும் சிறிய பையன், படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பையன், இன்னொரு பெண், அவர் மாற்றுத்திறனாளி, அவங்களால எந்த விதத்தையும் சம்பாதித்து இந்த கடனை அடைக்க முடியாது. இப்போ கணவர் இறந்து விட்டார், மிகப்பெரிய கடன் சுமை அந்த மனைவி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பம், விவசாய குடும்பம் எப்படி இதுல இருந்து மீளோ அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக அந்த விவசாயி முன்பு இருக்கிறது.
முரளி வழங்கிய கலந்துரையாடலை கேட்டோம். அடுத்ததாக, ஜல்லிக்கட்டு நடத்த கோரி மதுரையில் மாணவர்கள், திரைத்துறையினர், பொதுமக்கள் என பலரும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையைச் சேர்ந்த ஜெயகார்த்தியிடம் கேட்டேன்.
பொங்கல் வைக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இன்னைக்கு வந்து கருப்பு நாள் தான் நாங்க சொல்லுவோம். இன்னைக்கு யாருமே பொங்கல் விழா கொண்டாடல. எங்களுக்கு பாரம்பரியமான 7 தழுவுதல்ன்ற விழா வந்தாதான் எங்களுக்கு பொங்கல் விழாவே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு டைரக்டர் கௌதம் மேனனை வந்து காவல்துறை வந்து அடிச்சு, ரொம்ப ஒரு கொடூர செயலான அடிச்சு, ரத்த காயம் படுற அளவு அடிச்சு, இன்னைக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு, ஒரு மாணவனை வந்து அடிக்கக்கூடாத இடத்துல அடிச்சு, ரொம்ப அந்த மாணவன் வந்து கவலை கிடத்துல இப்ப இருக்கா, இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்காரு. அதே காவல்துறை தான் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாணவர்கள் உயிரை விடுறதுக்கு ரெடி, இன்னொரு மாணவன் என்ன பண்ணிருக்கான்னா, டவர் மேல ஏறி நின்று இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அலகாநல்லூர்ல. நான் இன்னைக்கு அவனியாபுரத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி போன வாட்டி மாதிரி சீசனுக்கு இது பண்ற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, போராட்டங்கள் யாருமே கைவிட மாட்டாங்க. கண்டிப்பான முறையில போர்க்கள பூமியா தான் மதுரை வந்து பதுங்கி.
தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பாரதிய ஜனதா கட்சி வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நடத்திருக்கணுமே. இந்நேரம் காவேரி நீர் பிரச்சனை சொன்னாங்க, கோர்ட்ல வந்து சொன்னாங்க தண்ணி கொடுக்க சொல்லி, கொடுத்தானா கர்நாடகக்காரன் இல்லையே? அவங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கரெக்டா தானே இருக்கு. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு போலியான ஒரு நாடகத்தை போட்டு எல்லாமே வந்து அவங்க நாடகன்றது வந்து இத்தனை நாள் வந்து பெரியவங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்ப இளைஞர்கள் எல்லாத்தையும் பாரதிய ஜனதான்ற கட்சியே இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. இது கட்சி சார்ந்தது, நாங்க யாரு எந்த கட்சியும் கிடையாது, நம்ம மாணவன் நாங்க எல்லாரும் சேர்ந்தே சொல்றோம். இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கண்டிப்பான முறையில் தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கவே முடியாது.
ஜெயகார்த்தி, செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் பருவமழை வீழ்ச்சி காரணமாக விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தைப்பொங்கல் பண்டிகை வழமைக்கு மாறாக விவசாயிகள் மத்தியில் களைக்கட்டவில்லை. இது தொடர்பான செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த வருடம் தைப்பொங்கல் பண்டிகை விவசாயிகள் மத்தியில் களைகட்டவில்லை.
தைப்பொங்கல் இந்த முறை விவசாயிகளை பொறுத்தவரையில் அவ்வளவு சந்தோஷமான பொங்கல் என்று சொல்லலாது. ஏனென்றால் வறட்சி காரணமாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. சூரியனுக்கு செய்ய வேண்டிய பொங்கல் கடமையை பொதுவாகவே அதை செய்திருக்காங்க விவசாயிகள். சொந்த பூமி செய்திருக்கேன், அதோட குத்தகைக்கும் எடுத்து செய்திருக்கிறேன். எல்லாம் காஞ்சி இதாண்டி வயலுக்குள்ளே எதுவுமே கிடைக்கக்கூடிய நிலையில் இல்லை. அதால் குத்தகைக்குரிய காசையும் நான் கொடுக்க முடியாத நிலையில் கவலையாக இருக்குது. இந்த வறட்சி எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு.
தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. இந்த ஆண்டு தங்களுக்கு ஏமாற்றமாகவே இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றார்கள்.
விவசாய பொழுது நிச்சயம் மட்டுமன்று இல்லை, உபதானியங்களான குரக்கன், சோளன், காய்ச்சான், நிலக்கடல் போன்ற பயிர்களும் இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையை தான் காணக்கூடியதாக இருக்குது. விவசாயிகளை பொறுத்தவரையில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதுக்கு மாறான ஒரு செய்யையை தான் இன்றைய விவசாயிகள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு குதூகலமான ஒரு பொங்கல் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையாது என்பது என்னுடைய விவசாய முறையில் இந்த பொதுவான ஒரு கைப்பிராயமாக இருக்கின்றது
என்று பிபிசி தமிழோசையுடன் பேசிய கிழக்கு மாகாண விவசாயிகள் தற்போதைய வறட்சி நிலைமை குறித்து தமது கருத்துக்களை வெளியிட்டனர்.
ஆர் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 27 ஆண்டுகளாக அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த ஊரணி கடற்பிரதேசம் இடம்பெயர்ந்துள்ள மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு அதிவியர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஊரணி கடற்பிரதேசத்தை மக்களின் கடற்தொழில் பயன்பாட்டிற்காக 27 வருடங்களின் பின்னர் இன்று பொங்கல் தினத்தன்று இராணுவம் கையளித்திருக்கின்றது. அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ள நல்லிணக்க வாரத்தையொட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியிருந்த பின்னர் மாவட்டபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நல்லிணக்கபுரத்தில் குடியேற்றப்பட்டுள்ள 130 குடும்பங்கள் இதனால் பயனடைய உள்ளன. இந்த அதிவியர் பாதுகாப்பு வலய கடலோர பிரதேசம் முழுவதும் நீண்ட உயரமான இராணுவ முட்கம்பி வேலியின் மூலம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஊரணி கடற்பரப்புக்கு செல்வதற்காக அந்த முட்கம்பி வேலி ஒரு நுழைவாயில் வடிவத்தில் சிறிய இடத்தில் மாத்திரம் அகற்றப்பட்டிருக்கின்றது. மீன்பிடி தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் இந்த கடலோர பிரதேசத்திலிருந்து இடம்பெயர்ந்துள்ள மக்கள் அங்கு மீள் குடியேறுவதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை.
இதால் பயனடைய போறவர்கள் இன்று வரையும் மீன் பிடித்தவர்கள் அல்ல, மீனை வேண்டி வித்தவர்கள். தாங்க மீன் பிடிக்க போறோம் என்று சொல்லி இராணுவ தளபதியையும் அரசு அதிபரையும் தொடர்பு கொண்டு கேட்டு அதுக்காக இந்த உதவியை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த நல்லிணக்கப்புற மக்கள் என்ற ரீதியில் ஊரணி மக்கள் 300 குடும்பம் அதுகளை மீன் பிடிக்க வேண்டியவர்கள், மயிலட்டி குடும்பம், 1000 குடும்பம், ஆறும் அந்த மண்ணிலே இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. முழுக்கம்பி வேலி அணைக்கப்பட்டு மக்கள் அதுக்குள்ள உள்புகாதவாறு இராணுவம் அதை பாதுகாத்து தாங்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே இருக்கிறார்கள்
என்றார் வலிகாமம் வடக்கு இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு சங்க தலைவர் அருணாசலம் குணபாலசிங்கம் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த தொகுப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, செய்தியரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்று நேயர் நேரம் பகுதியை ஒளிபரப்ப முடியவில்லை. நேயர் நேரம் நாளை ஒளிபரப்பாகும். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.